திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் விண்ணோர் தலைவர் வெண்பொறி நூல் மார்பர் வேதகீதத்தர் கண்ணார் முதலர் நகுதலையர் காலகாலர் கடவுரர் எண்ணார் புறம் நோன்றறி செய்த இறைவர் உமை ஒரு பாகம் பெண்ணான் ஆவர் மயானத்து பெரிய பெருமானடிகளே. எப்போதும் உம்மலம் விட்டு ஏறுவேன் பூரணமாய் எப்போதும் இன்ப சுகத்து எழுவேன் எப்போதும் நித்தியா சுத்தா நிராமயா சொல் தவறா சத்தியா சுக்கநாதா. நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் எறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு சைவமும் தமிழும் தொடங்குவதற்காக தர்மபுரம் திருமடத்தை சாபித்தருளிய ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு உலகிலே இருக்கின்ற அனைத்து சைவர்களும் கண்டும் கேட்டும் பயனடையும்படியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் திருநெல்வேலி சிவகாந்தியாகிய என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய மானுட பிறப்பு நாம் கேட்டு பெற்று வந்தது அன்று. ஒரு உயிரானது எந்த பிறப்பினை வேண்டும் என்று கேட்பதற்கு உள்ள அதிகாரம் உரிமை உயிருக்கு இல்லை. அந்தந்த உயிர் செய்கின்ற வினைக்கு தகுந்தபடி எந்த கண்மத்தை புஷிப்பதற்கு அந்த ஆன்மா பக்குவப்பட்டிருக்கிறதோ அந்த புஷிப்பதற்கு ஏற்ப உள்ள உடலை இறைவனே கொடுக்கின்றான். அந்த விதத்திலே மானுட பிறப்பு என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என சொன்னால், பூர்வத்திலே செய்த புண்ணியத்தின் காரணத்தினாலே இந்த மானுட பிறப்பினை இறைவனானவன் நமக்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கின்றான் என்று ஆன்றோர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே இது இறைவன் கொடுத்த கொடை இந்த உடம்பு. எதற்காக கொடுத்திருக்கின்றான் என்றால், இந்த உயிர்கள் அனைத்தும் தன்னை வந்து சார்தல் வேண்டும் என்பதற்காகத்தான். அதை அறிந்து உய்கின்ற ஒரு ஆற்றல் மானுட பிறப்புக்கு மட்டும்தான் உண்டு. ஆகையினாலே நாம் இந்த மானுட பிறப்பை சிவத்தை அடைவதற்கு உரிய குறிக்கோளோடு நாம் வாழுதல் வேண்டும். சிவத்தை அடைவதற்கு இறைவன் நமக்கு சாதனத்தையும் தந்தருடைய இருக்கின்றார். மாதவ சிவஞான சுவாமிகள் குலசை 10 அந்தாதியிலே கதிப்பதற்கு 100 அமைத்தா என்று குறிப்பிட்டு காட்டுவார். கதிப்பதற்கு என சொல்லுகின்ற பொழுது இந்த ஆன்மாவானது திருவடியிலே சென்று நிலை பெறுவதற்கு, அப்படி இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த சாதனம் தான் வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம். இந்த வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம் என சொல்லக்கூடியதெல்லாம் இதற்கு ராஜ சம்ஹிதைன்னு பேர். ஒரு அரசனானவன் கட்டளையிட்டு இதை செய் அதை செய் இப்படி செய்யாதே அப்படி செய்யாதே என்று ஆணையிட்டு நிறுத்துவதை போன்று வேதமாக தௌத்திரம் சாத்திரம் அமைந்திருக்கும். இந்த புராணம் எப்படி அமைந்திருக்கும் என்றால், மித்திர சம்ஹிதை, ஒரு நண்பன் போல் நம்முடைய உடன் இருந்து நன்றி இது உணர்த்தி நம்மை நெறிப்படுத்துவது. இந்த வேத ஆகமம் தௌத்திரம் சாத்திரம் என சொல்லக்கூடியதெல்லாம் முப்பொருள் உண்மையை நமக்கு கூறுவது. ஆனால் புராணமும் இதிகாசமும் உயிர்களை ஆகிய நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற முக்குணத்தன்மையை அது உணர்த்துவதுதான் 18 புராணங்களும் இதிகாசங்களும். அந்த முக்குணத்தை சரி செய்தால்தான் சிவத்தை உயிர் காணும். ஆகையினாலே ராட்சசம் தாமசம் சத்துவம் என சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சத்துவத்திலே குவிந்து அந்த சத்துவத்தில் இருந்து மடங்கி அந்த ஆன்மா சிவத்தோடு ஒன்றுதல் வேண்டும். இந்த இடத்திலே புராணம் என சொல்லுகின்ற பொழுது 18 புராணத்தை தான் குறிக்கும். பெரிய புராணம் என்பது 18 புராணத்தில் நாம் கொள்ளுதல் கூடாது, அது தனி. ஆகையினாலே இந்த தோத்திரம் சாத்திரம் புராணம் இதிகாசம் என சொல்லக்கூடியவைகள் எல்லாம் நமக்கு நெறிப்படுத்துவதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொடை. இந்த சாத்திர நூல் என சொல்லக்கூடியது நேரடியாக உண்மைகளை பேசும். தோத்திரம் என சொல்லக்கூடியது அது இறைவனுடைய தோத்திரத்தையும் சேர்த்து முப்பொருள் உண்மையை நமக்கு உள்ளபடி உள்ளதாக அங்கங்கே உணர்த்தும். இந்த சாத்திரத்தை பயின்றவர்களுக்கு தான் முப்பொருள் உண்மையை தெளிவாக தெளிய வரும். எந்த ஒரு ஆன்மா முப்பொருள் உண்மையை அறிகிறதோ அந்த ஆன்மா தான் கடைதேறும். முப்பொருள் உண்மையை அறிவதுதான் ஆன்மாவினுடைய ஒரு குறிக்கோள். ஆகையினாலே இந்த முப்பொருள் உண்மையை சாத்திர நூல்கள் நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு உணர்த்தும். தோத்திரம் என்பது இனிப்பு கலந்த மருந்து போன்று நமக்கு கொடுப்பது. இந்த சாஸ்திர நூல்கள் 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள் போக பண்டார சாஸ்திரம் என்று இருக்கிறது, கட்டளை நூல்கள் என்று இருக்கிறது, துணை சாஸ்திர நூல் எல்லாம் இருக்கிறது. இதிலே பண்டார சாஸ்திரம் என சொல்லக்கூடியது சைவ திருமடத்து அங்கே குருமூர்த்திகளாலும் தம்பிரான்களாலும் அங்கே செய்யப்பட்டதுதான் பண்டார சாஸ்திரம். இந்த பண்டார சாஸ்திரம் என சொல்லக்கூடியதை அவசியம் கற்றல் வேண்டும் என்று கூறுவார்கள். ஏனெனில் சித்தாந்த சாஸ்திரத்தை படிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சில ஐயங்களையும் மலைவையும் பண்டார சாஸ்திரம் நமக்கு தீர்த்து வைக்கும் என சொல்லுவார்கள். ஏனெனில் இந்த பண்டார சாஸ்திரம் என சொல்லக்கூடியது குருமூர்த்திகளானவர்கள் இந்த ஆன்மாவினுடைய இடர்பாடுகளை அறிந்து அதை அனுபவபூர்வமாகவும் உணர்ந்து அந்த இடர்பாடுகள் எது என்பதையும் சுட்டிக்காட்டி அதிலிருந்து மீள்வதற்கு உள்ள உபாயத்தையும் நமக்கு உணர்த்துவார்கள். இதுதான் பண்டார சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு தனி நயம். ஆகையினாலே இந்த பண்டார சாஸ்திரத்திலே நாம் பயில்கின்ற பொழுது சைவத்திலே ஒரு தெளிவு கிடைக்கும், அந்த மார்க்கத்திலே செல்ல ஒரு துணிவும் கிடைக்கும். சில நூல்களில் சில கருத்துக்களை சில பேர்கள் தொட்டு காட்டினால்தான் அந்த உண்மை நமக்கு தைக்கும். சாத்திர நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற சில உண்மைகளை பண்டார சாஸ்திரங்களே துல்லியமாக நமக்கு எடுத்துக்காட்டும். சில சொற்றொடருக்கு சரியான பொருளை வேறொருவர் சுட்டிக்காட்டினால்தான் தெரியும். உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். தமிழிலேயே நான் படிக்க வேண்டிய அவசியமான நூல்களிலே ஒன்று இம்மைக்கும் அருமைக்கும் பயன்படுவது திருக்குறள். அந்த திருக்குறளில் வருகின்ற அருமையான ஒரு குறட்பா, ஐந்தவித்தான் ஆற்றல் அகழ் விசும்புளான் கோமான் இந்திரனே ஷாலும் கரி என்று வருகிறது. இதிலே அநேகமாக எப்படி உரை எழுதுவார்கள் என சொன்னால், ஐந்தவித்தானுடைய ஆற்றலுக்கு சான்று இந்திரனே என்று சொல்லி முடித்து விடுவார்கள். ஆனால் அது உண்மை பொருள் அன்று. இந்த இடத்திலே இரண்டு கருத்துக்களை வள்ளுவர் திருவள்ளுவர் தேவனார் வைத்திருக்கிறார். ஐந்தவித்தானுடைய ஆற்றலும் அந்த ஐம்புலன்களை அவியாதானுடைய இழிவும் அங்கே சொல்லப்பட்டு விட்டது. அந்த இரண்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பரமேதழகர் தான் இதை நமக்கு எடுத்துக்காட்டினார். மற்ற உரையாசிரியன்மார்கள் இவ்வளவு துல்லியமாக காட்டவில்லை. அதாவது ஐம்புலன் அடக்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும். மனம் பொறிவழி போகாது, விரதங்களால் உண்டி சுருங்கி நிற்றலும், அந்த ஐம்புலன்களை தன்மயப்படுத்தி தான் ஏவி நிற்றலும், அதிலே நிலை பெற்று நின்றவர் கௌதம முனிவர். அதைத்தான் நம்முடைய திருவள்ளு தேவன குறிப்பாக சொன்னார். கௌதம முனிவர் ஐந்தவித்தான் புலன்களையெல்லாம் வென்றவர், முக்காலத்தையும் உணர்கிறவர், தனக்கு ஏற்ற துணைவி யார் என்பதை ஞானத்தால் பார்க்கிறார். அப்பொழுது இந்த பூவுரைகளே கற்பிலே சிறந்த அகரிகை என்பதை அவள் அணுகிறார். அப்பொழுது நாரண மகரிஷியிடம் சென்று, நான் இல்லறத்திற்கு ஒரு பெண்ணை தேடுகிறேன் எனக்கு பணிவிடை செய்வதற்கு என்று கேட்கின்ற பொழுது, உனக்கு வருகின்ற ஒரு பெண் யார் என்று சொன்னான். அதற்கு கௌரவ மகிழ்ச்சி, அகலிகையை நான் எனக்கு உரியது என்பதை நான் உணர்த்த உணர்ந்தேன். அதற்கு நாரண மகர்ஷி குறிப்பிட்டார், நீ அகலிகையை திருமணம் செய்வது சாமானிய காரியம் அன்று, அது மேலான தெய்வ கற்பு நிறைந்த ஒரு பெண், அவளை நீ அடைவதற்கு உயர்ந்த ஒரு சிவ புண்ணியம் பண்ணியிருக்கிறார். அதற்கு உடனே நம்முடைய கௌதம முனிஷர் என்ன சிவ புண்ணியம் பண்ணியிருக்கிறன்னு கேட்டார். அதுக்கு நாரதர் கூறினார், இருமுகம் உள்ள பசுவினை நீ தரிசித்தால் அவளை மணக்கின்ற புண்ணிய பேர் உனக்கு கிடைக்கும். இருமுகம் உள்ள பசு எனக்கு எங்கே காண்பது? அதை நீதான் தேடி கண்டுகொள்ள வேண்டும் முடிச்சிட்டார். என்பது அகலியை மனம் செய்ய வேண்டும் என்ற உள்ளத்தோடு இருக்கின்ற கௌதம மகரிஷி தான் ஒவ்வொரு தலத்தாக செல்லுகின்ற பொழுது, ஒரு தலத்திலே இருக்கின்ற பொழுது சிவ பூஜைக்கு கோமயமும் கோஜலமும் சேர்ப்பதற்கு ஒரு இல்லத்தின் அருகிலே இருக்கின்ற மாட்டு கொட்டகைக்குள்ளே செல்லுகிறார். அந்த மாட்டு கொட்டகைக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அந்த மாட்டு கொட்டகைக்கு உள்ளே இருக்கின்ற பசு கருவுற்று முதிர்ந்து பிரசவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி பிரசவம் நிகழ்கிறது என்றால், அதனுடைய கருவாய் வழியாக முதலில் தலை வெளிப்படுகிறது, அதனுடைய கன்று தலை வெளிப்படுகிறது. அந்த சமயத்திலே கௌதம முனிவர் செல்கிறார். இப்பொழுது பார்க்கிறார், முன்னே தாய் பசுவினுடைய முகம், பின்னே கன்றினது முகம், ஆக இருமுகம் உள்ள பசுவினை தரிசித்தேன் என்று பெருமை பெற்றார். அந்த புண்ணியத்தின் காரணத்தினாலே தான் அகலிகையை மணந்தார். அந்த அகலிகையினை ஐம்புலன் அவியாத இந்திரன் விரும்பினான். அப்படி விரும்பிய காரணத்தினாலே அது அறிந்த கௌதம முனிவர் அவருக்கு சாபமிட்டு அவரது இந்திரனது மேனியை காண்போர் அருவருக்கும்படியான ஒரு தோற்றத்தை கொடுத்து விட்டார். இப்போ இந்த இடத்துல என்ன செய்தி கிடைக்கிறது? ஐம்புலன் அவித்த கௌதம முனிவருடைய வாக்கு சாபம் பலித்து நின்றது. இதுதான் ஐந்தவித்தானுடைய ஆற்றல். இழிவு என்னது? ஐம்புலனை அவியாத காரணத்தினால் இந்திரன் காண்போர் தன்னை வெறுக்கும்படியான ஒரு தோற்றத்தை கொண்டார். இந்த உண்மையைத்தான் அழகாக நம்முடைய பரிமேயனர்கள் தன்னுடைய உறவிலே எடுத்து காட்டுகிறார். தான் அவியாது சாபம் எய்தி நின்று, பரிமேயர் வர சொன்னார், இது யார்? இந்திரனை குறித்தது. அவித்தவனது ஆற்றல் உணர்த்தப்பட்டது. அவித்தவன் யாரு? கௌதம முனிவரது ஆற்றல் கொடுத்த சாபம் உடனே பலித்தது. ஆனா இவ்வளவு நுட்பத்தை பரிமேலழகர் போன்ற அந்த ஞானமுடையவர்கள் உணர்த்தினால்தான் வள்ளுவ பெருமானுடைய உள்ள கணக்கை உயிர்களுக்கு தெரிகிறது. இதே போலத்தான் சாத்திரங்களிலே இருக்கின்ற நுட்பங்களை எல்லாம் யாரேனும் ஒரு சிவஞானிகள் நமக்கு உணர்த்தினால்தான் நமக்கு அந்த உண்மை புலப்படும். அந்த வகையிலே சித்தாந்த சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கின்ற நமக்கு ஒரு தெளிவு கிடைப்பதற்காக அந்த சாஸ்திரங்களிலே இருக்கின்ற நுட்பங்கள் நமக்கு கிடைப்பதற்காக பல அரிய செய்திகளை தர்மபுர ஆதீனத்து பண்டார சாஸ்திரம் என்று சொல்லக்கூடியவைகளில் ஒன்றாயிருக்கின்ற சிவபோபசாரத்திலே ஸ்ரீ ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அழகாக நமக்கு அங்கே உணர்த்தி காட்டுகிறார். அந்த இடத்திலே சிவபோபசாரம் என சொல்லக்கூடியது, இது ஏற்கனவே தன்னுடைய முன்னுரையிலே அங்கே குறிப்பிட்டபடி நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இது மேலான சத்ரிபாதம் பதிந்த அந்த ஆன்மாக்களுக்கு இது மிகவும் பயன்படும் என்று குறிப்பிட்டு காட்டினார். அந்த அளவிற்கு மேன்மை பொருந்திய உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் தெள்ள தெளிவாக நாம் அறியும்படியாக குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நமக்கு உணர்த்துகிறார்கள். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இதற்கு முன்பு 20 திருப்பாடல்களை நாம் சிந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே இருந்து திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்து 21வது திருப்பாடலிலே இருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 21வது திருப்பாடல் என சொல்லக்கூடியது அருமையான ஒரு வினா எழுப்புவதைப் போல அங்கே இருக்கிறது. அந்த வினா எப்படி? வினா இல்லை, ஆனால் ஒரு வினாவுக்கு பதில் சொல்வதை போல் அமைந்திருக்கும். எப்படி அமைந்திருக்கும் என சொன்னால், இந்த ஆன்மாவானது மலபந்தம் பட்டது. மலபந்தம் பட்டதை அந்த ஆணவ மரத்தினுடைய வலியை கெடுப்பதற்காகத்தான் நாம் இத்தனை முயற்சிகளை எடுக்கிறோம். தோத்திர சாஸ்திர புராண இதிகாசத்திலே நின்று சரியகிரிய யோகம் முதலானவைகளை பயின்று மேலான ஞான நிலைக்கு சென்று அந்த மலவலியை கெடுக்கின்றோம். அப்படி மலவலியை கெடுக்கின்ற பொழுது இந்த மலவலி கெட்டுவிட்டது, இந்த ஆன்மா இப்பொழுது சுதந்திரத்தன்மை சற்றே அடைந்து விட்டது, இந்த ஆன்மாவினிடம் இருக்கின்ற இயற்கை அறிவு இப்பொழுது பிரகாசிக்க தொடங்கிவிட்டது என்று இந்த ஆன்மா எப்பொழுது உணரும், எப்படி உணரும்? தன்னை பற்றி இருந்த ஆணவ மலமானது நீங்கிவிட்டது, வலிகட்டு விட்டது என்பதை நாம் எப்படி அறிவது என்பதைத்தான் இந்த 21வது திருப்பாடலில் நுட்பமாக சொல்லி காட்டுகிறார். அந்த திருப்பாடலுடைய அருமையான ஒரு சொல்லாட்சி தமிழுக்கே கிடைத்த ஒரு ஏற்றமாக அமைந்திருக்கிறது. நனவாதி அந்தத்தில் நாடும் சுகந்தன்னை கனவாதி அந்தத்தில் கண்டு நனவாதி தோற்றிடும் போது அந்த சுகரூபம் கண்டவர்கள் மாற்றிடுவர் என்றும் மலம். அருமையான ஒரு செல்லினை செய்து காட்டுகிறார். அதாவது மலம் நீங்கியவர்களுக்கு என்ன இயல்பு தோன்றும், மலம் நீங்கியதற்கு எது அறிகுறி, என்ன உணர்வு ஏற்படும் என்பது இங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய குருமூர்த்திகளுடைய கருத்து நமக்கு லேசாக தயங்கும். இந்த ஆன்மாவானது இரண்டு நிலைகளை அடைகிறது, காரணாவத்தை காரியாவத்தை என்று ஒன்று அடைகிறது. இந்த காரணாவத்தை காரியாவத்தை என சொல்லக்கூடியது, காரணாவத்தை என சொல்லக்கூடியது கேவல நிலை. அதாவது அந்த கேவல நிலையிலே ஆன்மா இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து கேவலம் சகலம் சுத்தம், இது காரணாவத்தை. காரியாவத்தை என சொல்லுகின்ற பொழுது இந்த ஆன்மாவானது சகல நிலைக்கு வந்த பின்பு அதனுடைய தத்துவங்கள் ஏறுதலும் குறைதலுமாக வைத்து சில நிலைகளை இந்த ஆன்மா அடைகிறது. அதுக்கு பேர் காரிய அவத்தை. அது சாக்கிரம் சொப்பனம் சுடித்தி துரியம் துரியா கீதம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு மேலாக இந்த சகல நிலையிலே இருந்து சுத்த நிலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த சுத்தாவத்தையிலும் இந்த 5 நிலைகள் ஏற்படும். சுத்த சாக்கிரம், சுத்த சொப்பனம், சுத்த சுழித்தி, சுத்த துரியம், சுத்த துரியாதீதம் என்று அந்த சுத்த நிலையிலே ஏற்படுகிறது. இந்த சுத்த துரியாதீதத்தை எய்துகின்ற இந்த ஆன்மா பேரின்பத்தை அனுபவிக்கும். எந்த ஒரு ஆன்மா இந்த சுத்தாவத்தையிலே வருகின்ற அந்த சுத்த துரியாதீதத்தை அடைந்து பேரின்பத்தை துய்க்கிறதோ அந்த ஆன்மாதான் மலநீக்கம் பெற்றது என்று கொள்ளப்படும் என்று அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். நனவாதி அந்தத்தில் நாடும் சுகம் தன்னை கனவாதி அந்தத்தில் கண்டு நனவாதி தோன்றிடும் போது அந்த சுகரூபம் கண்டவர்கள் மாற்றிடுவர் என்றும் மலம். எனவே சுத்த சாக்கிரம் முதலிய சுத்தாவைகள் சுத்தாவத்தைகள் தோன்றும் காலத்து அப்பேரின்பத்தினை அனுபவமாக உணர்ந்தவர்களே மலத்தை நீங்கினவர்கள் ஆவார்கள். உதாரணமாக குடலிலேயே ஒரு புண் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த புண்ணின் அறிகுறி காய்ச்சல். அந்த புண் ஆறிவிட்டது என்பது எப்பொழுது தெரியும்? காய்ச்சல் நின்று விட்டால் புண் ஆறிவிட்டது என்று தெரிகிறது. இதே போல இந்த ஆன்மா இன்பம் துதிக்கபடி மறைப்பாக இருந்த ஆணவ மலம் விலகி அங்கு சுத்தாவத்தையிலே செல்லுகின்ற பொழுது இந்த ஆன்மா எப்பொழுது இன்பத்தை தூய்க்க தொடங்கிவிட்டதோ அப்பொழுது இதுவரை மறைத்திருந்த ஆணவ மலம் வலிகட்டு விட்டது என்று பொருள்படுகிறது என்று இதிலே அழகாக இங்கே விளக்கம் சொல்லி காட்டப்படுகிறது. எனவே இந்த இடத்திலே அதாவது கேவலாவத்தை சொல்லுகின்ற பொழுது ஆன்மா ஆணவ மலத்தோடு இருக்கின்ற பொழுது கேவல நிலையிலே ஆணவ மலமாகவே இருக்கும். சகல நிலையிலே வருகின்ற பொழுது இந்த ஆன்மா தத்துவங்களோடு கூடி தத்துவங்களாகவே இருக்கும். அப்படி அதுதுவாய் நிற்கின்ற இந்த ஆன்மா சுத்த நிலையை அடைந்து அது சிவத்தோடு அது வேதமர நின்று தனுகரண போன போகங்கள் அனுபவிக்கும் நிலையெல்லாம் நீங்கி அந்த ஆன்மாவானது சிவத்தை அனுபவிக்கின்ற நிலைதான் அந்த சுத்தாவத்தை என சொல்லக்கூடியது. அந்த சுத்தாவத்தை எந்த ஆன்மா அனுபவிக்கிறதோ அதுதான் மலநீக்கம் பெற்றது என்று இங்கே அருமையாக இந்த செய்தியானது இங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. இதைத்தான் சொல்லுகிறான், எனக்கு அந்த ஆணவ மனமானது எப்பொழுது நீங்கும், நான் ஒரு பேரின்பத்தை அனுபவிப்பேன் என்று அழகாக நம்முடைய தாய்மான சுவாமிகள் விண்ணப்பம் பண்றார். ஆணவத்தோடு அத்துவமானபடி மெய்ஞான தானுவினோடு அத்துவிதமா சாரும் நாள் என்னாடோ. கேவல நிலையிலே ஆணவமரமாகவே கடந்த நான் சுத்த நிலையினை அடைந்து நான் எப்பொழுது அந்த இன்ப நிலையிலேயே நிலைத்திருப்பேன் என்று தாய்மான சுவாமிகள் அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த சுத்தாவத்திலே நிகழ்கின்ற ஐந்தினை சித்தியாரிலே அழகாக அங்கே சொல்லப்பட்டு விட்டது. பிரிவிலா ஞானத்தோடும் ஞானத்தோறும் பிறப்பு அற அருளால் ஆங்கே குறியோடும் அஞ்சவத்தை கூடுவர் வீடு கூட என்று குறிப்பிட்டு காட்டுவார். எனவே இந்த சுத்த நிலையிலே வருகின்ற பொழுது இந்த ஆன்மாவானது அங்கே அஞ்சு அவத்திலே நின்று கூடுவர் வீடு கூட என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த திருப்பாடலிலே ஆணவ மலம் நீக்கமானது எப்பொழுது நீங்கியது என்று உணர வரும் என சொன்னால், எப்பொழுது சிவத்தோடு சித்தாவத்தியிலே நின்று அத்துவிதமாக கலந்து இன்பத்தை தூக்கி ஆரம்பிக்கிறதோ அதுதான் ஆணவ மர நீக்கத்தினுடைய ஒரு அறிகுறி என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து 22வது திருப்பாடல். இந்த 22வது திருப்பாடல் சொல்லக்கூடியது மிகுந்த ஒரு பொருட்செறிவு மிகுந்த அருமையான ஒரு பாடலாகும். இந்த ஆன்மாவானது சகல நிலையிலே இருந்து சுத்த நிலையை எப்படி அடைந்தது, தத்துவ கூட்டங்கள் இருந்து விலகியதினாலே. இதுதான் ஒரு மேலோட்டமான பொருள். இன்னும் சுத்தாவத்திக்கு வருவதற்கு நிறைய மாற்றங்கள் இந்த ஆன்மா மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பாடலை பொறுத்த மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, சகல நிலையிலே இருக்கின்ற ஆன்மா சுத்த நிலைக்கு எப்படி வரும், தத்துவங்கள் இருந்து விலகி நிற்பது. அப்படி தத்துவங்கள் இருந்து விலகி நிற்கின்ற இந்த ஆன்மா தான் தத்துவங்களில் இருந்து விலகியதை உணர் அதை விளக்குதல் வேண்டும். அந்த தத்துவ சுத்திகளை அடைந்து மேலான ஒரு கதியினை அடையும். ஆகையினாலே இப்போ தத்துவத்தை விட்டு விலகிய ஆன்மாவிடம் ஆன்மா ஒரு கேள்வி கேட்கிறது, என்னை பந்தித்திருக்கின்றதே தத்துவம், இந்த தத்துவம் என்பது என்ன? அதுதான் ஒரு கேள்வி. சிவத்தை காண முடியாதபடி என்னிடம் பந்தித்திருந்தது நான் தத்துவமாகவே இருந்தேன் என்று சகல நிலையை சொல்கிறீர்கள். கேவல நிலையில ஆணவமரமாகவே இருந்தேன், சகல நிலையை தத்துவமாகவே இருந்தேன்னு சொல்றீங்களே. அப்போ இந்த தத்துவம் என் தத்துவ மனம் தத்துவம் என்றால் என்ன என்பதை அழகான ஒரு வினாவினை எழுப்பி அங்கே வினாவினை எழுப்புவது போல் எழுப்பி நம்முடைய குருமூர்த்திகள் பதிலை கொடுக்கிறார். ஒரு தெளிவை நமக்கு உணர்த்துகிறார். எப்படி சொல்கிறார், தத்துவங்கள் எண்ணி தலையடித்துக் கொள்ளாதே, தத்துவங்கள் ஏது எனில் சாற்றக்கேல், மெத்தும் சுகாரம்பமாம் சிவத்தில் தோயாத மாயா விகாரங்கள் தத்துவமாமே. இப்பதான் அழகான ஒரு பதிலை பின் பாயிண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அழகா சொல்லி காட்டுவார்கள். தத்துவம் என்ன, தத்துவம் தத்துவம் என்று கேட்கிறாயே, நீ தத்துவத்தை பற்றி நான் அதிகமாக சொல்லவும் வேண்டாம், நீயும் அதிகமாக ஆராய்ச்சி செய்யாதே. நீ பந்தித்து உன்னை பந்தித்திருந்த தத்துவம் என்பது எது தெரியுமா, இப்பொழுது அனுபவிக்கின்ற இந்த இன்பத்தை இதற்கு முன்பு அனுபவிக்க முடியாதபடி உன்னை தடுத்து நின்ற ஒரு சக்தி தான் தத்துவங்கள். அருமையாக நேரடியாக சொல்லி காட்டுகிறார். தத்துவங்கள் எண்ணி தலையடித்துக் கொள்ளாதே. தத்துவங்கள் ஏது எனில் சாற்ற கேள். மெத்தும் சுகாரம்பமாம் சுகத்தில் தோயாத மாயா விகாரங்கள் தத்துவமாமே. நீ சுகத்தில் தோயாதபடியும் சிவத்தில் அங்கே கலக்காதபடியும் உன்னை தடுத்திருந்த மாயா விகாரங்கள் மாய காரியங்கள் இருக்கிறதே அதுதான் தத்துவம் என்று தெள்ள தெளிவாக அங்கே உணர்த்தி காட்டினார். ஆக இந்த தத்துவங்கள் என்ற ஒன்று நீங்குகின்ற பொழுதுதான் நம்ம எது இதுவரைக்கும் பண்பிருத்திருந்தது எதிலிருந்து நாம் நீங்கி இருக்கிறோம் என்பதை அழகாக இங்கே தெளிவு காட்டும். இந்த தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றதே அது வந்து எப்படின்னா ஒரு மருந்து போன்றது, கிட்டத்தட்ட ஒரு மருந்து போன்றது. ஒரு ஒரு விளக்கத்திற்காக சொல்றேன். இந்த மருந்துகள் எப்படின்னா அது இடையிலே சேர்த்தால் வந்த நோயை தீர்க்கும். நோய் குணப்பட்ட உடனே இந்த மருந்தை நிறுத்திடணும். அதுக்காக மருத்துவர்கள் கொடுக்கின்ற பொழுது மாத்திரையை ஒரு மாத்திரையை போடு, ரெண்டு மாத்திரையை போடு, இத்தனை நாட்கள் என்று வரையறை செய்வார்கள். சுகப்பட்ட உடன் என்ன செய்தல் வேண்டும், அதை நிறுத்திவிட வேண்டும். ஒரு ஒரு மருத்துவர் எழுதி கொடுக்கின்ற அந்த மருந்தினை மருத்துவர் குறிப்பிட்ட அளவும் கால அளவையும் கடைபிடிக்கணும். தொடர்ந்து நாம் இருத்தல் கூடாது. இதே போல ஏதும் ஒன்று அறியாமல் இருக்கின்ற இந்த ஆன்மாவுக்கு அறிவதற்கு துணையாக செய்யப்பட்டதுதான் தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் இல்லைன்னா இந்த ஆன்மா ஒன்றுமே அறியாது. அந்த தத்துவத்தை நீக்குங்கிறார். ஆன்மாவுக்கு அறிவு விளக்கத்தை கொடுப்பதற்கு தத்துவத்தை கொடுத்தார் சுவாமி. அந்த தத்துவத்தை விளக்கணும்னு சொல்றாரே, இது என்ன என்பது கொஞ்சம் சிந்தனைக்கு வருது. அது என்ன என்றால், ஆணவமரத்தினுடைய தன்மை ஆன்மாவினுடைய அறிவையும் மறைக்கும். ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கின்ற தன்னையும் மறைத்துவிடும். ஆனால் இந்த தத்துவம் எப்படி என்றால் ஆன்மாவுக்கு அறிவையும் கொடுக்கும், அறிவை கொடுத்த தன்னையும் காட்டும். என ஆன்மாவுக்கு அறிவையும் சிறிது விளக்கம் செய்யும். அதான் சிறிதுங்கிற வார்த்தை சேர்க்கணும். ஆன்மாவுக்கு ஆணவரத்திலிருந்து விடுதி கொடுத்து சிறிது விளக்கத்தையும் கொடுத்து தன்னையும் விளக்கி காட்டும். இப்படி ஆன்மா அறிவையும் காட்டி தன்னையும் காட்டுகின்ற அந்த தத்துவங்கள் சிவத்தை மட்டும் காட்டாது. அப்ப எது மறைத்து இருக்கிறது? தத்துவங்கள். இதான் முந்தைய பாட்டினுடைய தொடர்ச்சி. ஆகையினாலே அந்த தத்துவங்கள் என சொல்லக்கூடிய இது இருக்கின்றதே அது எது என்றால், இதுவரைக்கும் உன்னை மறைத்து நின்றது இருக்கின்றதே அதுதான் தத்துவம். எனவே தத்துவத்தின் உபகாரம் என சொல்லக்கூடியது இந்த ஆன்மாவினுடைய அறிவு விளக்கம் கிடைக்கின்றவரைதான். அந்த அறிவு விளக்கம் எது? இருட்டிலே இருக்கின்ற ஒருவனுக்கு கைவிளக்கு போன்றதுதான். இந்த கைவிளக்கு போன்று வந்ததற்கு பின்பு சூரியன் ஒளி ஒன்று வந்தால்தான் எப்பொருளையும் எங்கிருந்தும் துல்லியமாக இந்த கண் காண முடியும். எனவே இந்த சூரியன் போல் அங்கே வர கண் தொடக்கமாக அந்த அறிவு உயிரிழத்தை ஏற்பட வேண்டும் என சொன்னால் அந்த தத்துவங்களில் இருந்து நீங்கி அங்கே சிவனது அருள் வியாபகத்துக்குள் இந்த ஆன்மா செலுத்தப்படுதல் வேண்டும். இதைத்தான் இங்கே தத்துவம் என்பது இதுவரை நீ சிவத்தை காண முடியாதபடியும் அந்த சுகானுபவத்தை அனுபவிக்க முடியாம தடுத்து நின்றதே அதுதான்பா தத்துவம். அதைத்தான் இந்த பாடலில் சொல்லி காட்டுவார்கள். தத்துவங்கள் எண்ணி தலையடித்துக் கொள்ளாதே, தத்துவங்கள் ஏது எனில் சாற்ற கேள். மெத்தும் சுகாரம்பமாம் சிவத்தில் தோயாத மாயா விகாரங்கள் தத்துவமாமே. இந்த தத்துவங்கள் இருந்து நீங்க ஆன்மாதான் சிவத்தை காணும். இது கண்ணப்ப தேவ நாயனார் புராணத்துல சேக்கரார் பெருமான் அழகாக சொல்லுகின்றார். கண்ணப்ப தேவ நாயனார் அந்த மலைமேல் திருக்காலத்தி மலைமேல் ஏறுகின்ற பொழுது குடிமிநாதரை நெருங்க நெருங்க தன்னிடம் இருக்கின்ற தத்துவங்களையெல்லாம் கழித்து கடந்து மேலே செல்வது போலே உணர்ந்தார் என்று இந்த கருத்தினை சேக்கரார் பெருமானை குறிப்பிட்டு காட்டுகிறார். நானனும் அன்பு முன்பு நடிவரை ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. எனவே இந்த தத்துவங்கள் என சொல்லக்கூடியது சோபானம் படிமுறை. அந்த படிமுறையில் ஏறி மேலே வந்தால்தான் நாம் சிவத்தை காண முடியும் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டப்பட்டது. ஏன் இந்த தத்துவம் என்று சொல்லக்கூடியதனுடைய ஒரு செயல் அது உயிருக்கு சிறிது அறிவு விளக்கத்தையும் கொடுக்கும், தன்னையும் காட்டும், ஆனால் சிவத்தை காட்டாது. ஆகையினாலேதான் இந்த தத்துவங்களை கடந்து மேலே வர வேண்டும் என கூறி, இதுவரை உன்னை சிவத்தை காண முடியாதபடி தடுத்ததுதான் அந்த தத்துவம், அதனால் அகையும் நீங்குதல் வேண்டும் என்ற ஒரு குறிப்பினை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இங்கே அழகாக உணர்த்தி காட்டுகிறார்.